வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி. தலைப்புச் செய்திகள். எரிசக்திக்கான மாற்றுத் திட்டங்களை கொண்டு வருவது குறித்த இந்தியாவின் முயற்சிகள் தொடர்பாக G7 உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 17வது தவணை இம்மாதம் 18ஆம் தேதி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட இருப்பதாக வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 8 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா கனடாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை உலக அரங்கில் முன்நிறுத்துவதற்கு G7 உச்சி மாநாடு ஒரு முக்கிய வாய்ப்பாக அமைந்தது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இத்தாலியில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்பிய பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான உலகை உருவாக்கித் தர வேண்டும் என்ற அறைகூவலை இந்தியா உலக தலைவர்களிடம் முன்வைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் G7 உச்சி மாநாட்டையொட்டி தலைவர்களிடம் உலகளாவிய முக்கிய பிரச்சினைகள் குறித்தும் சமூக பொருளாதார உறவுகளை இந்தியா மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக அவர் கூறியுள்ளார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி, பிரிட்டன் பிரதமர் திரு ரிஷி சுனக், பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரன், யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் தாம் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தியதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் எரிசக்திக்கான மாற்றுத் திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் எரிசக்தி மாற்றத்திற்கான செயலாக்கம் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். குறைந்த செலவில் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையிலும் எரிசக்தி மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இந்தியா வலியுறுத்தியிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் குறித்து இந்தியாவின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் அனைவருக்கும் பயன்படும் வகையில் ஆக்கப்பூர்வமாக இதனை பயன்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சர்வதேச ஒத்துழைப்போடு இந்த தொழில்நுட்பத்தை விரைந்து கொண்டுவர இந்தியா ஆர்வம் கொண்டிருப்பதாகவும் தாம் தெரிவித்ததாகவும் திரு நரேந்திரமோடி சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின்கீழ் 17வது தவணையாக 20,000 கோடி ரூபாயை வரும் 18ஆம் தேதி வாரணாசி நடைபெறும் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுவிக்க இருப்பதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 9.3 கோடி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் இந்த தொகை நேரடியாக செலுத்தப்பட இருப்பதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்த திட்டத்தின் கீழ் 3,00,000 கோடி ரூபாய் 11 கோடி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுமாறு அனைத்து முதலமைச்சர்களுக்கும் தாம் கடிதம் எழுதியிருப்பதாக திரு சவுகான் கூறினார். மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா, நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி ஆகியோர் தங்களது துறையின் செயல்பாடுகள் குறித்தும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசில் 100 நாள் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர். மத்திய அமைச்சர் திரு J.P. நட்டா மற்றும் இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா பட்டேல் ஆகியோர் மருந்துகள் துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்வது, மக்கள் மருந்தகங்களை விரிவுபடுத்துவது, மருந்துகள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகள் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கச் செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மத்திய அரசின் 100 நாள் செயல் திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்களின் உற்பத்தியை தரம் உயர்த்த வேண்டும் என்று திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டார். அடுத்த 3 ஆண்டுகளில் உலக தரத்திலான மருத்துவ சேவை அனைவரும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று அமைச்சர் வலியுறுத்தினார். நிலக்கரி மற்றும் சுரங்கங்கள் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர துபே ஆகியோர் நிலக்கரி உற்பத்தி துறையை மேம்படுத்துவது குறித்தும் நில குத்தகை கொள்கை குறித்தும் விவாதித்தனர். நிலக்கரிக்கான வர்த்தக கட்டமைப்பை உருவாக்குவது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நாடாளுமன்ற நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்துக் கட்சிகள் இணைந்து பணியாற்றுவதை அரசு ஆர்வத்துடன் எதிர்நோக்கியிருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர், நாடாளுமன்றத்தின் மாண்பினை காக்கும் வகையில் புதிய உறுப்பினர்கள் செயல்படுவார்கள் என்று தாம் நம்புவதாக அவர் கூறியுள்ளார். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி தொடங்க இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சங்கிதா, பாரதிய நகரின் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன. NCRB சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம்.
மூன்று புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்களின் சிறப்பு இயல்புகளை மக்களுக்கு தெரிவிக்கும் நோக்கில் மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் நாளை கொல்கத்தாவில் கருத்தரங்கம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இந்தியாவில் குற்றவியல் நீதித்துறை கட்டமைப்புக்கான வளர்ச்சிப்பாதை என்ற தலைப்பில் நடைபெறும் இந்த கருத்தரங்கத்தில் இந்த குற்றவியல் சட்டங்களின் நடைமுறை மற்றும் பல்வேறு தரப்பினர் கருத்துகளும் விரிவாக விவாதிக்கப்பட உள்ளன. கடந்த டிசம்பர் மாதம் குடியரசுத் தலைவரால் ஒப்புதல் வழங்கப்பட்ட புதிய குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி அமலுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது. சாகித்ய அகாடமியின் பால் சாகித்ய புரஸ்கார் மற்றும் யுவ புரஸ்கார் விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. பால சாகித்ய புரஸ்கார் விருதை 24 எழுத்தாளர்களும் யுவ புரஸ்கார் விருதை 23 பேரும் பெறுகின்றனர். தமிழில் திரு யூமா வாசி எழுதிய தன்வியின் பிறந்தநாள் நூலுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருது கிடைத்துள்ளது. திரு லோகேஷ் ரகுராமனின் விஷ்ணு வந்தார் என்ற சிறுகதை தொகுப்பு யுவ புரஸ்கார் விருதுக்கு தேர்வாகியுள்ளது. விருது பெற்றிருப்பவர்களுக்கு தமிழக ஆளுநர் திரு RN ரவி, முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்த மதிப்புமிக்க விருதுகள் தமிழ் இலக்கியத்திற்கு அவர்கள் ஆற்றிய சிறப்பான பங்களிப்புக்கு சான்றாகவும் இலக்கிய பாரம்பரியத்தை உட்படுத்துவதாகவும் உள்ளது என்று ஆளுநர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சிறார் மற்றும் இலக்கிய படைப்பாளிகளான இவர்களின் பங்களிப்பு பாராட்டுக்குரியது என்று முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் திரு பேமா காந்து தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பவர்களுக்கான இலாக்கா பொறுப்புகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. 12 பேர் கொண்ட இந்த புதிய அமைச்சரவையில் 9 புதுமுகங்கள் இடம்பெற்றுள்ளனர். துணை முதலமைச்சர் திரு சவுனா மெயினுக்கு நிதி, மின்சாரம் மற்றும் திட்டமிடல் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. முன்னாள் பேரவைத் தலைவர் திரு பசாங் டோர்ஜிக்கு கல்வி மற்றும் ஊரகப் பணிகள் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் வனப்பகுதியில் பாதுகாப்பு படை நடத்திய தாக்குதலில் 8 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்தோ திபெத்திய எல்லைப் பாதுகாப்புப்படையினர் மற்றும் சிறப்பு அதிரடிப்படையினர் உள்ளிட்ட கூட்டுப்படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது நடந்த துப்பாக்கிச் சண்டையில் இந்த மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்பு படையினர் 2 பேரும் காயம் ஏற்பட்டதாகவும் பாதுகாப்பு படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கூட்டுப்படையினர் தொடர்ந்து தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மலை ரயிலின் 125வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. வரலாற்று சிறப்புமிக்க நீலகிரி மலை ரயிலுக்கு மக்களிடையே உற்சாக வரவேற்பு இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1854 நீலகிரி மலைப்பகுதிக்கு ரயில் பாதையை அமைக்க ஆங்கிலேயர்கள் முடிவு செய்து 1871 நீலகிரி மலை ரயில் நிறுவனம் உருவாக்கப்பட்டது. 1899 ஜூன் மாதம் 15ஆம் தேதி மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் வரை முதல் ரயில் இயக்கப்பட்டது. பின்னாளில் இந்த ரயில் சேவை உதகை வரை நீட்டிக்கப்பட்டது. 45 கிலோமீட்டர் தொலைவுள்ள மேட்டுப்பாளையம் முதல் உதகை வரையிலான ரயில் பாதையில் 108 வளைவுகள், 16 சுரங்கங்கள் மற்றும் 250 பாலங்களை கடந்து இயற்கை காட்சிகள் மற்றும் அறிவுகளை கண்டு ரசிக்க இந்த மலை ரயிலில் உலகம் முழுவதிலிருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பயணம் செய்கின்றனர். கடந்த 2005ஆம் ஆண்டு இந்த மலை ரயிலுக்கு பாரம்பரிய அந்தஸ்தினை யுனெஸ்கோ வழங்கியது. மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரை முதல் ரயில் இயக்கப்பட்ட தினத்தையொட்டி 125வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன்.
உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா கனடாவை எதிர்கொள்கிறது. புளோரிடாவில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய ஜூனியர் துடுப்படகு சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எரிசக்திக்கான மாற்றுத் திட்டங்களை கொண்டுவருவது குறித்த இந்தியாவின் முயற்சிகள் தொடர்பாக G7 உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 17வது தவணை இந்த மாதம் 18ஆம் தேதி விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட இருப்பதாக வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மேற்கொள்வது குறித்து மத்திய அமைச்சர் திரு JP நட்டா இன்று ஆய்வு மேற்கொண்டார். சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் வனப்பகுதியில் பாதுகாப்பு படை நடத்திய தாக்குதலில் 8 மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் இந்தியா கனடாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.